சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு மழை மற்றும் குளிர்காலங்களில் கோழி பராமரிப்பு பற்றி விரிவா பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கோவை சரவணம்பட்டி தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம்.
மனிதர்களுக்கு கூட அந்த சீதோஷ்ண நிலை மாறும்போது ஒவ்வொரு விதமான பராமரிப்பு தேவைப்படுது, நம்ம வாய் விட்டு கேட்டுறோம். அப்ப கோழி பராமரிப்புல நம்ம முதல்ல கவனத்துல எடுத்துக்க வேண்டியது பண்ணை பராமரிப்பு, அதை பத்தி முதல்ல சொல்லுங்க சார்.
உடல் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் மாட வெள்ளாடுகளை விட கோழிகளோட உடல் வெப்பம் அதிகம். இந்த கோழிகளை கண்டிப்பாக குளிர்காலங்களில் வந்து நல்ல முறையில் பராமரிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நாட்டுக்கோழிகளாக இருந்தாலும் சரி, இல்லை பண்ணை முறையிலையோ அல்லது நீங்கள் வந்து வளர்க்கப்படுற கறிக்கோழிகளாக இருந்தாலும் முட்டைக்கோழிகளாக இருந்தாலும். பொதுவாக கோழி உடல் வெப்பம் பார்த்தீங்கன்னா, கோழியுடைய உடல் வெப்பம் குளிர்காலத்தில் வந்து அதனுடைய உடல் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும், கொட்டகைக்குள்ளர வந்து வெப்பம் குறைவாக இருக்கும். அப்போ வந்து கோழி என்ன பண்ணும்னா, இயற்கையாகவே அதனுடைய இறகுகளை வந்து பயன்படுத்தி அந்த வெப்பத்தை வந்து தக்க வச்சுக்கும். பொதுவாக வந்து வெப்பம், உடல் வெப்பம் வந்து கோழியுடைய உற்பத்தி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ என்னதான் அது அதனுடைய இறகுகளை வந்து வச்சு தற்காத்து அந்த வெப்பத்தை பாதுகாக்கணும்னு நினச்சா கூட, மிக அதிகமான குளிர்காலங்களில், மழைக்காலங்களில், குறிப்பாக இப்போ இருக்கிற இந்த மார்கழி மாதம் அப்பெல்லாம் வந்து கோழிகளுக்கு வந்து அந்த வெப்பத்தை வந்து நம்ம கண்டிப்பாக இது பண்ணணும். அதில் வந்து முக்கியமாக வந்து அந்த குளிர்காலத்தில் வந்து அந்த கொட்டகை பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்கள் இந்த மழைக்காலம் குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கொட்டகையை பொறுத்த வரைக்கும், கொட்டகைக்கு கூரைகள்லையோ இல்லை கொட்டைகள் ஏதாவது வெடிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஓட்டை இருக்கான்னு பார்த்து அதையெல்லாம் நம்ம இது பண்ணணும். அப்போ தான் மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். ரெண்டாவது வந்து கொட்டகையுடைய வெப்பத்தை வந்து நாம் உள்ளே பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, மழைக்காலத்துக்கு முன்னாடி கொட்டைக்கு மேலே கூரை வெளியே வெளிப்புறமாக கருப்பு நிற வர்ணமும், கொட்டகைக்குள்ளார வந்து வெள்ளை நிற வர்ணம், எப்படி நம்ம கொடைக்க அடிக்கிறோமோ அந்த மாதிரி அடித்தா வந்து உங்களுக்கு கோழி கொட்டகையுடைய வெப்பம் வந்து உள்ளேயே பாதுகாக்கப்படும். ரெண்டாவது அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா, சாதாரணமாக கோழி கொட்டகையுடைய கூரையுடைய விளிம்பு வந்து ஒரு 3 அடிக்கு வந்து நம்ம வந்து நீட்டி விட்டுருக்கணும். அப்போ தான் அந்த மழை சாரல் அதெல்லாம் வராமல் இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டையுடைய வெப்பத்தை வந்து நம்ம வச்சுக்கணும். அடுத்தது வந்து காத்தோட்டத்தையும் நம்ம நல்ல முறையில் பராமரிக்கணும்னா, நீங்கள் இந்த கொட்டகையும் வந்து இந்த மழை குளிர்காலங்களில் படுதாக்கள் போடலாம். அது பொதுவாக இப்போ இந்த ஃப்ளக்ஸ்லாம் படுதாக்கள் போடுறாங்க. முதல்ல அந்த கோணி பையை வச்சு படுதாக்கள் போடுறத பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி குளிர்காலங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த படுதாக்களை வந்து காலையில் நேரத்தில் அந்த படுதாக்களை வந்து நீக்கக்கூடாது. 2-3 மணி நேரம் அந்த சூரிய வெப்பம் வந்ததுக்கப்புறமா அந்த படுதாக்களை கண்டிப்பாக நீக்கணும். அந்த படுதாக்களை வந்து குளிர்காலன்னு அந்த படுதாக்களை மூடியே வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா உள்ளே வந்து கோழி கொட்டகைக்குள்ளார அந்த காத்தோட்டத்தினால வந்து காத்தோட்டம் தடைபடுறதுனால உள்ள அமோனியா வாயு வந்து இதாயிரும். அதனால படுதாக்கள் போடணும், ஆனால் காலையில் 1-2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த வெயில் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த படுதாக்களை வந்து நம்ம இது பண்ணிடணும். இது வந்து கொட்டகை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதனால கோழி கொட்டகையுடைய அமைப்பு பராமரிப்புங்கிறது வந்து இந்த குளிர்காலத்தில் மிக மிக முக்கியமாக இருக்குதுங்க.
நல்லதுங்க சார். இப்போ அடுத்து தீவன பராமரிப்பு, குளிர்காலத்தில் என்னென்ன தீவன பராமரிப்பு மேற்கொள்ளணும்?
அதாவது கோழிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நன்கு வளர்ந்த ஒரு கோழி, அது நாட்டுக்கோழி ஆகட்டும் இல்லை இறைச்சி கோழி ஆகட்டும் முட்டைக்கோழி ஆகட்டும், அதுக்கு ஒரு கணக்கு என்னென்னா, ஒரு 100-120-130 கிராம் தீவனம் கலப்பு தீவனமாக உட்கொள்ளும். இப்போ இந்த குளிர்காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தீவனத்தில் அதிகமாக எரிசக்தி தேவைப்படும். அந்த உடல் வெப்பத்தை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக எரிசக்தி அதிகமாக தேவைப்படும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, சாதாரணமாக இந்த குளிர்காலத்தில் ஒரு 10-20 கிராம் தீவனத்தை அதிகமாக கொடுக்கணும். அந்த தீவனத்தில் முக்கியமாக எரிசக்தி அதிகரிக்கிற தானியங்கள் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து புரதச்சத்தும் அதிகமாக இருக்கணும். ஏன்னா இந்த குளிர்காலத்தில் வந்து உடல் வளர்ச்சியும் உற்பத்தியும் தடைபடும். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கள் என்னென்னா, வந்து அந்த உடல் வெப்பத்தை தரக்கூடிய எரிசக்தியை தரக்கூடிய தானியங்கள் கொடுக்கணும், புரதச்சத்தும் கொடுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், பொதுவாக இந்த மழை குளிர்காலங்களில் வந்து இந்த தீவனத்தில் வந்து தீவன மூலப்பொருட்களில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது பூஞ்சை கேளான் உற்பத்தி இருக்கும். அந்த பூஞ்சை கேளான் உற்பத்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பூஞ்சை கேளான்கள் வந்து நச்சு உற்பத்தி செய்யும். குறிப்பாக வந்து இந்த அஃப்ளோடாக்சிகோசிஸ்ங்கிறது ஒரு சாதாரணமான அஃப்ளோ நச்சுன்னு சொல்லுவோம். இதில் வந்து B1, B2, G1, G2 ஒரு நாலு முக்கியமான வகையான நச்சுக்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறம் இருக்காது, சுவை இருக்காது, எந்த மனமும் இருக்காது. ஆனால் இந்த நச்சு பொருள் அந்த தீவன மூலப்பொருட்களில் உற்பத்தி ஆயிருக்கும். கோழிகள் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிற அந்த தீவன மூலப்பொருட்களை உட்கொள்ளும் பொழுது இந்த நச்சு பொருள் கோழிகளை தாக்கும் பொழுது இறப்பு ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஒரு கணக்கு என்னென்னா கோழி தீவனத்தில் ஈரப்பதம் 11% மேலே இருக்கக்கூடாது. ஈரப்பதம் அதிகமாக அதிகமாக இந்த பூஞ்சைக்கலான் உற்பத்தி இருக்கும். இன்னொன்று அடுத்தது இந்த தீவன மூலப்பொருட்களை நல்லா வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாலித்தீன் அந்த மாதிரி இதில் போட்டு அந்த மூட்டைகளில் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீவன அறையிலேயே அந்த தீவன அறையில் சுவருக்கும் ஒரு அடி ரெண்டு அடி தள்ளி மரப்பலகைகளை போட்டு இந்த தீவனத்தை வந்து நம்ம அடுக்கணும் மரப்பலகைக்குள்ள மேலே. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த ஈரம் மலை சாரல் அந்த ஓதம் அதெல்லாம் அடிக்காது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தீவன மூலப்பொருட்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அந்த மழைக்கால சமயத்தில் வர்ற அந்த தீவனத்தை வந்து இல்லை தீவன மூலப்பொருட்களில் இந்த நச்சுப்பொருளுக்கு இருக்கான்னு கூட நம்ம ஆய்வு பண்ணிக்கலாம். அந்த ஆய்வை நம்ம மேற்கொள்ள முடியும். அடுத்தது வந்து முக்கியமானது எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் வெப்பகாலமாக கோடைகாலமாக இருந்தாலும் தீவன மூலப்பொருட்களையோ தீவனத்தையோ ஒரு பண்ணையில் 15 நாளைக்கு மேலே சேர்த்து வைக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா கொஞ்சம் அந்த குளிர்காலத்தில் தீவனங்கள்னால ஏற்படுற பிரச்சனைகளை நம்ம வந்து தடுத்துடலாம். குறிப்பாக கோழிகளுக்கு அந்த தீவனத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக எரிசக்தி கூட இருக்கிற மாதிரியும் புரதச்சத்து கூட இருக்கிற மாதிரி இப்போது கொடுத்துட்ருக்கிற தீவன அளவை விட ஒரு 20 கிராமாவது ஒரு கோழிக்கும் தினமும் அதிகப்படுத்தி கொடுக்கணும்.
புரதச்சத்து அதிகமாக உள்ள தீவனம், அதாவது எரிசக்தி தரக்கூடிய தீவனமாக கொடுக்க சொல்லியிருக்கிறீங்க. இது வந்து மேய்ச்சல் கோழிகளுக்கும் இது பொருந்துமா? இன்னொன்று என்னென்னா மேய்ச்சல் அந்த நேரம் இருக்கு இல்லையா, கால அளவு.
பொதுவாக மழைக்காலம் குளிர்காலங்களில் கால்நடை கோழிகளையெல்லாம் வந்து இந்த புறக்கடையில் வெளியில் மேய்க்கும் பொழுது கண்டிப்பாக சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா தான் கோழிகளை வெளியில் மேய விடணும். குளிர்ந்த டைம் போது காலகட்டத்தில் இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாட்டுக்கோழிகள்னு அந்த புறக்கடை வளர்ப்புக்கு இது பண்ணும் பொழுது நாட்டுக்கோழிக்கு இயற்கையாகவே குளிரை தாங்கக்கூடிய சக்தியும் வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தியும் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோணிப்பையில் நீங்கள் ஒரு 20 நாட்டுக்கோழிகளை நீங்கள் போட்டு மூட்டையாக கூட கட்டி வைக்கலாம். அந்த மூச்சு தன்மையும் அந்த மாதிரி இது கூட அதை தாங்கிக்கும். அப்போ நீங்கள் மேய்ச்சல் முறையில் இருக்கிற கோழிகளுக்கு நாட்டுக்கோழிகளாக இருந்தாலும் இந்த தரம் உயர்த்தப்பட்ட கலப்பின கோழிகளாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா இந்த கோழிகளை வந்து நம்ம வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். அடுத்தது வந்து நீங்கள் அதே மாதிரி திருப்பியும் அடைக்க வைக்கிறது வந்து திருப்பியும் கொட்டகைக்குள்ளாரையோ இல்லை கூண்டுகளில் அடைக்கும் பொழுது கொஞ்சம் நேரத்திலேயே வந்து நம்ம அடைச்சிக்கலாம் குளிர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. பொதுவாக இந்த மேய்ச்சல் முறையில் இருக்கிற கோழிகளுக்கு மேய்ச்சலை மட்டுமே விவசாயிகள் நம்பி இருக்கிறது இல்லை. கட்டாயமாக தானியங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ அல்லது 2 வேலையோ அதை வந்து கோழிகளுக்கு போட்டு கோழிகள் அதை பொறுக்கி தின்றதை நம்ம கிராமங்களில் பார்க்குறோம். அதனால் அது கூட நம்ம இப்போ ஏற்கனவே கொடுக்குற அளவு விட இந்த 2-3 மாதங்களில் இதை கொஞ்சம் அதிகமாக கொடுத்து புறக்கடையில் மேயிற கோழிகளுக்கும் இந்த மாதிரி பராமரிப்பு முறை செய்கிறது நல்லது.
தீவன பராமரிப்பு பற்றி நல்லா விரிவாக சொன்னீங்க. அடுத்து தண்ணீர் பராமரிப்பு அதை பற்றி சொல்லுங்களேன் டாக்டர்.
அதாவது கோழிகள் வந்து தண்ணீர் அது குடிக்க கொடுக்குற தண்ணீர் வந்து ரொம்ப தரமாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கோழிப்பண்ணை அமைக்கிறோம்னா நீங்கள் மாட்டுப்பண்ணையும் ஆட்டுப்பண்ணை மாதிரி ரொம்ப எளிதான விஷயம் இல்லை. அந்த பண்ணைக்கு கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் வந்து மிக மிக நல்ல தரமானதாக இருக்கணும். இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மழைக்காலங்களில் அந்த தண்ணீர் வந்து ஏதாவது கழிவுநீர் கூட சேர்ந்து கலந்து மாசுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து அதுக்கு கொடுக்குற தண்ணீர் குடிநீர் தரமாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ந்த தண்ணீர், பொதுவாகவே கோழிகள் அந்த குளிர்ந்த நேரத்தில் குளிர்காலத்தில் தண்ணீர் அதிகமாக அருந்தாது. அப்போது நீங்கள் கொடுக்குற தண்ணீரும் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுன்னா கோழிகள் தண்ணீர் எடுக்காது. அதனால் வெது வெதுப்பான தண்ணீரை நம்ம கொடுக்கலாம். குறிப்பாக இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணலாம்னா தண்ணீரை கொதிக்க வச்சு ஆற வச்சு கூட நீங்கள் இந்த தண்ணீரை நம்ம வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த தண்ணீரை வந்து நீங்கள் நோய்க்கிருமிகள் இருக்குதான பரிசோதனையும் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குடி தண்ணீரை வந்து கிருமி நீக்கம் செய்கிறது. விவசாயிகள் வந்து தண்ணீர் தொட்டிகளை தேங்கி இருக்கிற தண்ணீரை கொடுக்கறதோ இந்த மாதிரி குளிர்ந்த நேரத்தில் அல்லது கழிவு நீர் கலந்த மாதிரி இருக்கிறதோ இல்லை அந்த தண்ணீர் தொட்டி மாசுபடுறது இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த குடி தண்ணீரை வந்து கண்டிப்பாக அதை வந்து கிருமி நீக்கம் செய்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து ரொம்ப சிறந்த முறை என்னென்னா ப்ளீச்சிங் பவுடர். உங்களுக்கு வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடருங்கிற சாதாரணமாக எல்லா கடைகளையும் கிடைக்குது. அது வந்து 1000 லிட்டர் தண்ணிக்கு வந்து 6 கிராம் ப்ளீச்சிங் பவுடரை வந்து நம்ம கலந்து 3 மணி நேரம் நீங்கள் வந்து விடணும். இது ரொம்ப முக்கியம். அப்போது 6 கிராம் ப்ளீச்சிங் பவுடர், 1000 லிட்டர் தண்ணி, இதை கலந்து ஒரு 3 மணி நேரம் நீங்கள் விட்டாதான் அந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து தண்ணீர் கூட வந்து சேர்ந்து குளோரின் வாயு உண்டாக்கி அந்த குளோரின் வாயு வந்து நீரில் உள்ள கிருமிகளை வந்து கொல்லும். 3 மணி நேரம் அதுக்கு தான் டைம் விடுறது. அப்போது நீங்கள் கோழிகளுக்கு தண்ணீர் நீங்கள் கொடுக்கணும்னா அதுக்கும் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யணும். இப்போ ரொம்ப எளிதாக விவசாயிகள் வந்து இப்போது தண்ணி தொட்டி இருக்குது, 1000 லிட்டர்னு அளந்தெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அப்போது சாதாரணமாக ஒரு தொட்டி தண்ணி வந்து அவங்க நிரப்புறாங்கன்னா அந்த தண்ணீர் உடைய கொள்ளளவு எவ்வளவுங்கிறத நம்ம கணக்கு போட்டுக்கலாம். அது எப்படி ரொம்ப எளிதாக பண்ணுறதுன்னா, இப்போ வந்து ஒரு விவசாயி பண்ணையில் ஒரு தொட்டி இருக்குது. இந்த தொட்டி வந்து ஒரு 10x10x10 வச்சுக்கோங்க. அப்படின்னா 10 அடி நீளம், 10 அடி உயரம், 10 அடி அகலம். அப்போ 10x10 100 × 10 1000 கன அடி, 1000 கியூபிக் ஃபீட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இதில் என்ன கணக்குன்னா, ஒரு கன அடிக்கு 27 லிட்டர் தண்ணி கொள்ளளவு. ஒரு கன அடியில் 1:1:1 அப்படி நீங்கள் ஒரு தொட்டியை கட்டினீங்கன்னா அதுக்குள்ளார 27 லிட்டர் தண்ணியை வந்து நீங்கள் நிரப்பலாம். அப்போது இந்த 1000 கன அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 கன அடியை 27 லிட்டரில் பெருக்குனீங்கன்னா 27000 லிட்டர் தண்ணி வந்து அந்த தொட்டியில் நீங்கள் நிரப்பலாம். நான் சொன்ன மாதிரி 1000 லிட்டருக்கு வந்து 6 கிராம் ப்ளீச்சிங் பவுடர்னா இந்த 27000 லிட்டருக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டுக்கோங்க. இந்த ப்ளீச்சிங் பவுடர் என்ன பண்ணால், ஏதாவது ஒரு பருத்தி துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த தொட்டிக்குள்ளார போட்டுடணும். போட்டுட்டோம்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ப்ளீச்சிங் பவுடர் கரைஞ்சி குளோரின் வாயு உண்டாக்கி அந்த தொட்டியை வந்து இருக்கிற நீரை கிருமி நீக்கம் செய்யணும். அதனால் இந்த 6 கிராம் 1000 லிட்டர் தண்ணி, இதை நம்ம 1000 லிட்டர்னெல்லாம் கணக்கு போடுறது அளக்கிறதெல்லாம் சிரமமாக இருந்தால், நம்மளுடைய பண்ணையுடைய தொட்டியை ஒரே தடவை நீளம் அகலம் உயரம் அளந்தால் போதும், எவ்வளோ கனடின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கனடிக்கு 27 லிட்டர்னு கணக்கு போட்டு ஒரு தொட்டிக்கு நிரப்பணும்னா அந்த ஒரு தொட்டிக்கு எவ்வளோ கிராம் ப்ளீச்சிங் பவுடர் போடணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் கலந்தால் போதும். இப்படி வந்து ரொம்ப எளிதாக விவசாயிகளே வந்து அந்த தண்ணீரை வந்து கிருமி நீக்கம் செய்யலாம். இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும், தண்ணீர் வந்து கொட்டகைக்குள்ளார கோழிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உள்ளே வந்து இந்த தானியங்கி குடிநீர், நிப்பல் ட்ரிங்கர்னு சொல்லுவோம், அடுத்தது உள்ளேயே இந்த தண்ணீர் தொட்டியெல்லாம் வைப்போம். இந்த தண்ணீர் தொட்டியெல்லாம் நம்ம உள்ளே போய் கொட்டகைக்குள்ளேருந்து எடுக்கும்பொழுது தண்ணீர் உள்ளே சிந்திடக்கூடாது. அப்படி அந்த தண்ணீர் சிந்துச்சுன்னா அந்த கொட்டகையுடைய ஆள்குளம் ஈரமாச்சுன்னா நிறைய அதனால் நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் தண்ணீர் ஈரம், அதுவும் குளிர்காலத்தில் மழை காலத்தில் அந்த தண்ணீர் கொட்டகைக்குள்ளார சிந்தாத மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி தீவன பராமரிப்பில் கூட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னா, அந்த தீவனத்தை போடுற தீவன தொட்டிகளில் வந்து தீவனம் வந்து கட்டியாகக்கூடாது. பொதுவாக இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் நீங்கள் அதை வந்து தூளாக, கலப்பு தீவனமாக தூளாக நீங்கள் கொடுக்கும்போது அந்த தீவனம் வந்து கட்டியாகிறத பார்ப்பீங்க. இந்த கட்டியாகுதல் கூடாது. அந்த கட்டி ஆகாமல் இருக்கணும். அந்த தீவன தட்டை நல்லா சுரண்டி சுத்தப்படுத்தி ஈரம் இல்லாமல் நீங்கள் வந்து தீவனத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி அந்த தண்ணீர் சுகாதாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தண்ணீரில் நிறைய வந்து நோய் கிருமிகள் பரவும். நான் ப்ளீச்சிங் பவுடர் சொன்னேன். இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரைகள் வந்துருச்சு கிருமி நீக்கம் செய்கிறதுக்கு. நீங்கள் 1000 லிட்டர் தண்ணிக்கு ஒரு மாத்திரை நீங்கள், இது கோழி மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும், ஒரு மாத்திரை வாங்கி அதில் போட்டுட்டிங்கன்னா நைட்டே போட்டுட்டோம்னா அந்த மாத்திரை கரைஞ்சி அந்த குடிநீர் தொட்டி வந்து உங்களுக்கு அந்த கிருமி நீக்கம் செய்யப்பட்டுரும். அதனால் இந்த மாதிரி எளிதாக கூட முறைகள்லாம் இருக்குது. ஆனால் விலை மிகவும் அழிவாக உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி எளிதாக கிருமி நீக்கம் செய்யலாம்.
இப்போ நீங்கள் நாட்டுக்கோழிகளுக்கு இயற்கையிலேயே வெப்பத்தையும் குளிரையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ செயற்கையாக இதுங்களுக்கு வெப்பம் தேவைப்படுமா?
கண்டிப்பாக. நீங்கள் வந்து அந்த குளிர்காலத்தில் வந்து இந்த கோழிகளுக்கு வந்து கட்டாயம் செயற்கை வெப்பம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வரும். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் வயது இருக்கிற வரைக்கும் கோழி குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கண்டிப்பாக கொடுக்கணும். அது வந்து ப்ரூடிங்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து சாதாரண குளிர்காலம் மட்டும் இல்லை, சாதாரண காலத்திலே கூட நீங்கள் வந்து ஒரு கோழி குஞ்சுக்கு 1 வாட்ஸ், அதாவது ப்ரூடர்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த குஞ்சுகளை வந்து அதுக்குள்ளார விட்டு 100 கோழி இருக்குதுன்னா 100 வாட்ஸ் பல்பை வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு மேலே வந்து அதை தொங்க விட்டுருவோம். அப்போ வந்து அதுக்கு வந்து செயற்கை வெப்பம் வந்து கிடைச்சிரும். அப்போது இந்த மாதிரி குளிர்காலங்களில் கண்டிப்பாக வந்து அந்த 2 வாரம் வரைக்கும் அந்த 1 வாட்ஸ் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டையிடுற கோழிகளுக்கெல்லாம் வந்து அந்த முட்டை உற்பத்திக்கே வந்து வெளிச்சம் தேவைப்படும். அதனால் நீங்கள் இந்த மின்சார பல்புகளை கோழி கொட்டகையில் இந்த குளிர்காலத்தில் வந்து கட்டாயமாக போடணும். இதில் வந்து இப்போ கோழி குஞ்சுகளுக்கு வந்து இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கிற பல்போ அந்த உடல் வெப்பம் போதுமானதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் அந்த ப்ரூடருக்குள்ளார நீங்கள் போய் இப்போ ஒரு 100 குஞ்சு விட்டுருக்கிறீங்கன்னா அந்த 100 குஞ்சுகளும் நல்லா பரவலாக சுற்றிக்கிட்டு தீவனம் எடுத்துக்கிட்டு படுத்துட்டு இருந்ததுன்னா அந்த கோழி குஞ்சுகளுக்கு அந்த வெப்பம் சரியாக போயிடுச்சுன்னு அர்த்தம். இதே வந்து அந்த பல்பு தொங்க விட்ட பல்பை சுற்றியும் கோழி குஞ்சுகள் அடைஞ்சிருக்குதுன்னா அதுக்கு வெப்பம் பத்தலை, அதனால தான் அந்த வெப்பத்தை தேடி எல்லாம் வந்து அடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இதே வந்து நீங்கள் பல்பு போட்டு கோழி குஞ்சுகள் அந்த பல்பு கிட்ட இல்லாமல் அந்த ப்ரூடருங்கிற அமைப்புக்கு வெளிப்புறமாக வந்து ஓரமாக வந்து கோழி குஞ்சுகள் இருந்ததுன்னா வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அந்த கோழி குஞ்சுகள் பரவலாக அது தெரிகிறத வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இயற்கையில் ஒரு முக்கியமான விஷயம், கோழிகளாக இருந்தாலும் குஞ்சுகளாக இருந்தாலும் வெப்பம் குறைவாக இருக்கும் பொழுது உன்னோட ஒன்று அடையும், மூச்சு திணறி இறந்துடும். அதனால் இந்த செயற்கை வெப்பங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இந்த குளிர்காலத்தில் குஞ்சுகள் இறப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வெப்பம், செயற்கை வெப்பம் கொடுக்கறதுல அதிக கவனம் நம்ம கண்டிப்பாக செலுத்தி ஆகணும்.
அப்போ இந்த கோழிகள் பரவலாக இருக்குதா அல்லது ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்குதா அப்படிங்கிறத வச்சே நம்ம வெப்பத்தை அளந்துக்கலாம். இப்போ நோய் தடுப்பு முறைகள் என்னென்ன நோய்கள் வந்து மழை மற்றும் குளிர்காலங்களில் கோழியை தாக்குது, அதற்குண்டான தடுப்பு முறைகள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது மழைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வந்து சுவாச சம்பந்தமான நோய்கள் அதிகமாக வரும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நச்சுத்தன்மை, அஃப்ளோடாக்சின்கிற அந்த நச்சு பொருட்கள்லாம் உற்பத்தி ஆகும் பொழுது அது சம்பந்தமான நோய்கள் வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரத்த கழிச்சல்னு சொல்கிற, ஆங்கிலத்தில் காக்சிடியோசிஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு ஒட்டுயிரினால் வர்றது, அதனாலையும் வரும். குறிப்பாக வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து அந்த ஆள் கூளம்னு சொன்ன பாருங்க, அந்த ஆள் கூளம் ஈரமாக இருந்தால் அந்த ஈரத்தன்மைக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த வெதுவெதுப்பான சூழ்நிலைக்கும் அந்த ஆள் கூளத்தில் வந்து இந்த காக்சிடியா அப்படிங்கிற அந்த ஒட்டுயிரி வந்து இருக்கும். அது என்ன பண்ணும்னா உங்களுக்கு வந்து கோழிகளுடைய குணம் என்னென்னா அந்த ஆள் கூளத்தை கொத்துற ஒரு குணம் இருக்குது. அந்த மாதிரி கொத்தும் பொழுது நோய் இல்லாத கோழிகளுக்கும் அது வந்து உள்ள அதனுடைய உடலுக்குள்ளார போகும். அது வந்து அந்த கோழியுடைய குடல் திசுக்களை எல்லாம் இது பண்ணி அதை வந்து பாதிப்பை உண்டாக்கி கோழிகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எச்சத்தில் வந்து சாக்லேட் நிறமாகவோ இல்லை ரத்தமாகவோ இல்லை ரொம்ப முற்றிய நிலையில் வந்து அந்த ரத்தத்து கூட வந்து சீதமும் கலந்த மாதிரி வரும். இது வந்து காக்சிடியோசிஸ்ன்னு சொல்கிற ரத்த கழிச்சல் நோய். குறிப்பாக இது குளிர்காலத்திலையும் மழைக்காலத்திலையும் கோழிகளுக்கு மிக அதிகல வரக்கூடிய ஒரு நோய். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 4-6 வாரம் வயது இருக்கிற கோழிகளை தான் அதிகமாக தாக்கும். அடுத்தது இது வந்து வந்துருச்சுன்னா இதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணிட்டோம்னா பெரிய கோழிகளுக்கு வந்து அந்த நோய் தாக்குதல் இருக்காது. ஆனால் அதனுடைய குடல்கள்லேருந்து எச்சத்து வழியாக இந்த காக்சிடியா வந்து வந்துட்டுருக்கோம், அது மற்ற கோழிகளுக்கு பாதிக்கும். அதனால் வந்து இந்த இரத்த கழிச்சல் வராமல் நம்ம தடுக்கணும்னா கட்டாயமாக ஆள் கூளத்தை நல்ல முறையில் பராமரிக்கணும். ஆள் கூளத்தை ஈரம் இல்லாமல் பராமரிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த எச்சம் உள்ள சேரும் பொழுது அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சுண்ணாம்பு, நம்ம அந்த சுண்ணாம்பு தூளை வந்து உள்ளே போட்டு கிளறி விடலாம். சாதாரணமாகவே நல்லா வந்து நம்ம காலில் அடிக்கடி கிளறி விட்டோம்னா அந்த கூளை வந்து கட்டியாகக்கூடாது. நீங்கள் கூளத்தை கையில் எடுத்து ஒரு பிடியாக பிடிச்சு அதை கையை விரிச்சிங்கன்னா அது அப்படியே வந்து பொல பொலன்னு வந்து அந்த கூளம் விழுந்துடணும். அப்படி இல்லாமல் அந்த கோழியை உள்ளே விட்டுருக்கிற அந்த கூளத்தை எடுத்து நீங்கள் கட்டி பிடிச்சிங்கன்னா அது உருண்டையாகவே இருந்தால் உள்ளே ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம். இதே விவசாயிகள் ரொம்ப எளிதாக அவங்க கோழி கொட்டகையில் இதை கண்டுபிடிக்கலாம், ஆள் கூளத்தில் ஈரப்பதம் இருக்குதா இல்லையான்னு. அந்த மாதிரி அந்த கூளம் கட்டியாகக்கூடிய அமைப்பு இருந்தோ இல்லை அந்த கட்டி அப்படியே அதில் வந்து வெடிப்புகள் உண்டாகி அப்படியே இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் ஈரம் இருக்குன்னு அர்த்தம். உடனே அவங்க அந்த சுண்ணாம்பு தூளை வாங்கி கலந்து வந்து இது பண்ணலாம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தண்ணீரையெல்லாம் நம்ம உள்ளே இருக்கிற தண்ணீர் தட்டுக்களை எல்லாம் எடுக்கிறதோ இல்லை தானியங்கி குடிநீர் நிப்பல் ட்ரிங்கர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே தண்ணீர் சிந்தாமல் பார்த்துக்கணும். அடுத்தது காற்றோட்டமாகவும் இருக்கணும், காற்றோட்டமாக அவசியம். அதனால் நம்ம படுதாக்களை போட்டு மூடும்போது உள்ள அந்த வெப்பமும் ஈரப்பதமும் இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த காக்சிடியாங்கிறது அதிகமாக வரும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி சுவாச சம்பந்தமான நோய்கள்லாம் இயற்கையாக இந்த குளிர்காலத்தில் கோழிகளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அயற்சினால் வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நோய் கிருமிகளை இது பண்ணுற அந்த மருந்துகளை எல்லாம் வந்து நம்ம ஒரு 3 நாளைக்கு தீவனத்தில் வந்து நம்ம கலந்து கொடுக்கலாம் இல்லை தண்ணீரில் கலந்து வைக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர் சத்துக்கள், வைட்டமின் சி அந்த மாதிரி இருக்கிற உயிர் சத்துக்களை எல்லாம் தண்ணியில் கலந்து வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த நோய் தாக்குதல் குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் இருக்கிறத வந்து நம்ம தடுக்க முடியும்.
சார், கோழி பண்ணை பராமரிப்பு, தீவன பராமரிப்பு, தண்ணீர் பராமரிப்பு எல்லாமே நீங்கள் சொன்னீங்க. இப்போ கொட்டகையை சுற்றி உள்ள இடங்கள், அந்த சுற்றுப்புற பராமரிப்பு அதை பற்றி சொல்லுங்களேன்.
பண்ணைக்குள்ளார பண்ணையை நம்ம நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது அந்த பண்ணை சுற்றுப்புற சூழ்நிலையும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து இந்த மழை காலங்கள்லையும் குளிர்காலங்கள்லையும் எந்த கால்நடை பண்ணை கோழி பண்ணையாக இருந்தாலும் சுற்றுப்புறத்தை ரொம்ப 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 தூய்மையாக வச்சுருக்கணும். குறிப்பாக இந்த மழை காலத்தில் தண்ணீர் எங்கேயும் தேங்கக்கூடாது. இந்த தண்ணீர் தேங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் தேங்குச்சுன்னா அந்த தண்ணீரில் வந்து இந்த கொசு ஈ அதெல்லாம் வந்து முட்டையிடும். இந்த முட்டையிட்டு அந்த முட்டை பொறிச்சு லார்வான்னு சொல்கிற அந்த புழு தண்ணீருக்கு மேலே வந்து அதை சுவாசிச்சுட்டு அந்த ஆக்சிஜன் வாயுவை திருப்பியும் போயிடும். அது வளர்ந்ததுக்கப்புறமா அது வந்து பல்வேறு வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறமா அது வந்து இதாக மாறுது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கொட்டகை சுற்றிலும் நீர் தேங்காதவாறு இருக்கணும். அதனால தான் நீங்கள் கோழி கொட்டகையே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாங்கான மழைநீர் தேங்காமல் இருக்கிற இடத்துல தான் கோழி கொட்டகை அமைக்கணும், தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது இந்த ஈ கொசு தொல்லையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈ கொசு தொல்லை பாதிப்பில் இருந்து நம்ம கோழிகளை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த தண்ணீர் தேங்குற இடத்துல இந்த புது மண்ணெல்லாம் கொட்டுறது அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ரொம்ப எளிய முறை என்னென்னா அந்த தண்ணீரில் வந்து அந்த சீமெண்ணை மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு எண்ணெயை மேலே இது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு மேலே ஒரு இது மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி படிஞ்சிடும். அப்போ என்ன ஆகுனா இந்த புழுக்களோடு வந்து நீந்தி மேலே வந்து அந்த ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாமல் அந்த புழு வளர்ச்சி தடைபட்டுரும். அதனால் ஈக்கள் கொசுக்கள் கட்டுப்படுத்தலாம். தண்ணீர் தேங்காமல் இருந்தாலே கட்டுப்படுத்தலாம். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த ஆள்குளம் அந்த மாதிரி இடங்கள்ல ஈரப்பதம் இருக்கும்போது உள்ள புழுக்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆள்குளத்தை இந்த சுண்ணாம்பு தூள் அதெல்லாம் போட்டு நல்ல முறையில் நம்ம அதை வந்து நம்ம கிளறி விட்டோம்னாலே அந்த புழுக்களை தாக்குதல் இது பண்ணிடலாம். பொதுவாக கோழி பண்ணையில் வந்து இந்த ஈ தொல்லைங்கிறது ஒரு பெரிய சவால். குறிப்பாக வந்து நீங்கள் கூண்டு முறையில் கோழிகளை வளர்த்தாலும் சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஈக்களை வந்து கொல்லக்கூடிய நிறைய மருந்துகள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அந்த மருந்து குரணைகள் என்ன பண்ணா, ஒரு கோணி சாக்கில் வந்து சர்க்கரை அல்லது கரும்பு சர்க்கரை அல்லது சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரை கலந்த அந்த மருந்துகள் அந்த தண்ணீரை வந்து அந்த கோணி பையில வந்து நனைச்சு அதை வந்து கோழி கூண்டு முறையில் மட்டும் இதை செய்ய முடியும். கோழி கூண்டுக்கு கீழே வந்து நம்ம அதை வச்சிட்டோம்னா இந்த ஈக்கெல்லாம் அது மேலே உட்கார்ந்து அந்த சர்க்கரை சுவைக்காக அந்த மருந்தையும் இது பண்ணி ஈக்கெல்லாம் இறப்பு இருக்கும். அதனால இது ஒரு முறை. ஆனால் நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புகை மூட்டம் போடுறது, இந்த வேப்பிலை அந்த மாதிரி நொச்சி இலை இது எல்லாம் போட்டு புகை மூட்டம் போடுறதெல்லாம் எப்பவுமே நம்ம வந்து இந்த கால்நடை பண்ணைகளில் மழை குளிர்காலத்தில் கண்டிப்பாக தினமும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இது. அதனால் இந்த சுற்றுப்புற சுகாதாரங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல முறையில் பராமரிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கோழி பண்ணையில் வளர்ற கோழிகளும் ஆரோக்கியமாக இருக்கும்.
அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன இந்த பராமரிப்பு முறைகளை பின்பற்றினா மழை மற்றும் குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய இழப்பிலிருந்து நம்ம கோழியை நாங்களை பாதுகாக்கலாம் இல்லைங்களா டாக்டர்?
ஆமாங்க, கண்டிப்பாக பாதுகாக்கலாம்.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம் மேடம்.
மழை மற்றும் குளிர்காலங்களில் கோழி பராமரிப்பு பற்றி ஆலோசனைகள் வழங்கியவர் கோவை சரவணம்பட்டி தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நண்பர்களே, விவசாயி சமுதாய வானொலி உங்களுக்கான வானொலி.
நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்
243-1055
243-1055. மின்னஞ்சல் முகவரி DEE@TNAU.AC.IN. நேயர்களே,
TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.